كان لأهل المدينة ومن حولهم من الأعراب أن يتخلفوا عن رسول الله ولا يرغبوا بأنفسهم عن نفسه، ذلك بأنهم لا يصيبهم ظمأ ولا نصب ولا مخمصة في سبيل الله. وقال رسول الله صلى الله عليه وسلم: لإسلام رجل واحد أحب إلي من قتل ألف كافر، أو كما قال عليه الصلاة والسلام. சங்கைக்குரிய கண்ணியத்திற்குரிய மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மிகப்பெரிய அருளின் காரணமாக, பெரிய பேருபகாரத்தின் காரணமாக தீனுடைய பேச்சுக்களை கேட்பதற்கும் அந்த மஜ்லிஸ்களில் சபைகளில் அமர்வதற்கும் தீனுடைய பல வகையான அமல்களை செய்வதற்குரிய சந்தர்ப்பங்களை நம்மவர்களுக்கு தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கின்றான். இதற்கு அல்லாஹுக்கு மிக அதிகமாக நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் பார்க்கலாம், ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பல நூற்றுக்கணக்கான நியமத்துகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நியமத்தல்ல, ஒவ்வொரு அறுக்குறைகள் அல்ல, ஒவ்வொரு வினாடியும் பல நூற்றுக்கணக்கான நியமத்துகளை அவனுடைய அறுக்குறைகளை அனுபவித்துக் கொண்டு அவனை நினைக்கக்கூடிய நேரம் மிக மிக குறைவாக இருக்கிறது. அவனை மறந்திருக்கக்கூடிய நேரமும் மிக அதிகம். அவனுக்கு வழிபட்டு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள் மனிதர்களில் அல்ல, முஸ்லிம்களில் மிக குறைவானவர்கள் தான். முஸ்லிம்களில் பெரிய ஒரு கூட்டம் அல்லாஹ்விற்கு மாறு செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மனிதர்களை தவிர்த்து மற்ற எல்லா படைப்பினங்களும், எல்லா உயிரினங்களும், எல்லா விஷ தந்துக்களும், ஏன் உயிரற்றவைகளும், எல்லா பொருட்களும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை நினைத்துக் கொண்டே இருக்கின்றன, அவனை ஞாபகம் செய்து கொண்டே இருக்கின்றன. ஏன் அவனுக்காக வேண்டி மற்ற எல்லா வஸ்துக்களும் சஜிதா கூட செய்வதாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகின்றான். ஒரு இடத்துல சொல்லக்கூடிய நேரத்தில் அவலம் யரோ இலா மா கலகல்லாஹு மின் ஷைஇன் யதஃபய்யஉ ஜிலாலுஹு அனில் யமீனி வஷ்ஷமாஇலி சுஜ்ஜதல் லில்லாஹ் வஹும் தாஹிரூன். நான் படைத்திருக்கக்கூடிய சில வஸ்துக்களை அவர்கள் பார்க்கக்கூடாதா? யதஃபய்யஉ ஜிலாலுஹு அனில் யமீனி வஷ்ஷமாஇல், அந்த வஸ்துக்களும் அந்த வஸ்துக்களுடைய நிழல்களும் வலது பக்கமாக இடது பக்கமாக அடிக்கடி சாய்ந்து கொண்டிருப்பதை அவர்கள் பார்க்க வேண்டாமா? சுஜ்ஜதன் லில்லா, அவைகள் அல்லாஹுக்கு சஜிதா செய்வதற்காக வேண்டி அங்கும் இங்கும் சாய்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த வஸ்துக்கள் தாழ்ந்தவைகளாக, பணிந்தவைகளாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை வலது பக்கமும் இடது பக்கமும் சஜிதா செய்து கொண்டிருப்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். ஆக மரங்களும் அல்லாஹுவை சஜிதா செய்கின்றன, உயிரற்ற உலகத்திலுள்ள எல்லா வஸ்துக்களும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை நினைத்து அவனுடைய துதியை, அவனுடைய புகழை ஒவ்வொரு வினாடியும் கூறிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் மனிதர்கள் தான் உலகத்தில் அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு கூட்டம் தான் மனிதர்கள் தான். உலகத்தில் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்வது, அல்லாஹ் தடுத்த ஹராமான காரியங்களை செய்வது, அவனுக்கு விரும்பாத வேலைகளை செய்யக்கூடிய ஒரு படைப்பு இருக்கின்றது என்று சொன்னால் மனிதர்களும் ஜின்களும் தான். ஆனால் இவ்வளவு தான் அல்லாஹுக்கு நாம் மாறு செய்தாலும் கூட அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நியமத்துகளில், அவனுடைய அருட்கொடைகளில், அல்லது அவன் நமக்கு புரியக்கூடிய உதவிகளில் எந்த ஒரு குறைவையும் அல்லாஹ் ஏற்படுத்துவதில்லை. நாம் ஒரு நாளல்ல, பல மாத கணக்கில் அல்லாஹுவை மறந்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஒரே ஒரு வினாடி கூட அல்லாஹ் நம்மை மறப்பதில்லை. ஹதீஸ் குதுசியிலே கூறுகின்றான், எபன ஆதம் இன் ஜகர்தனி ஜகர்துக வ இன் நஸீதனி ஜகர்துக, ஆண்டவனுடைய மகனே, என்னை நினைத்தால் நானும் உன்னை நினைத்துக் கொண்டே இருப்பேன், என்னை நீ மறந்து விட்டாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், நினைத்துக் கொண்டே இருப்பேன். எபன ஆதம் நீ அழைக்க பரிதத்தின் உலக அழகிய அரிசுக, அதனுடைய மகனே, எனக்காக வேண்டி உன்மீது பரிதான கட்டாயமான ஒரு அவசியமான வேலை காரியம் இருக்கின்றது. உனக்கு தரக்கூடிய உணவுடைய பொறுப்பு அது என்னுடையதாக இருக்கிறது. என்னுடைய பருதை விட்டு விட்டாலும், என்னுடைய கட்டளைகளை நீ புறக்கணித்து என்னை மறந்து வாழ்ந்தாலும், உனக்கு தரக்கூடிய உணவை ஒருபோதும் நான் விட்டுவிடவே மாட்டேன். உனக்கு தரக்கூடிய உணவில் ஒரு அணுவளவு கூட குறைக்கவே அனைத்தையும் பெற்றவனை போன்று ஆகிவிடுவாய். என்னை நீ இழந்து விட்டாய் என்றால் உலகத்தில் உள்ள முழு சொத்துக்களுக்கும் நீ சொந்த அனைத்தையும் நீ இழந்தவனை போன்று ஆகிவிடுவாய். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸ் கதீஸிலே கூறுகின்றான், நீ கொஞ்சம் யோசித்து பாரு, சிந்தித்து பாரு. லம் அகல் உதப்பிர் சீக்க தத்வீரா, உன்னை படைப்பதற்காக வேண்டி கட்டம் கட்டமாக உனக்காக வேண்டி பலவிதமான ஏற்பாடுகளை நான் செய்து கொண்டே இருந்தேன். தாயினுடைய வயிற்றிலே நீ இருந்த நேரத்தில் உலகத்துடைய எந்த ஒரு சக்தியாலும் உனக்கு உணவை தர முடியாது. அந்த நேரத்தில் உனக்கு உணவை சேர்த்து வைத்தது யார்? மண் அவுசலக்கல் கதா குந்த ஜமீனன், நீ உன்னுடைய தாயினுடைய வயிற்றியை சிசுவாக்கிருந்த நேரத்தில் உனக்கு உணவை கொண்டு வந்து சேர்த்தது யார் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கேட்கின்றான். அதற்கு பின்னால நீ இந்திர துளியாக இருந்து அதை இரத்த கட்டியாக சதை கட்டியாக அந்த சதை கட்டிக்கு மேலால் நரம்புகளையும் இறைச்சிகளையும் சேர்த்து உன்னை பரிபூரணமான ஒரு உருவமாக உன்னை நான் அமைத்து பூரணமான உருவம் உனக்கு கிடைத்ததற்கு பின்னால நான் தான் மலக்கிற்கு நான் வகை அறிவித்தேன். அந்த மலக்கிற்கு எத்தனையோ இறக்கைகள் இருக்கின்றன, அதில் ஒரே ஒரு சிறகு மீது மெதுவாக உன்னை இந்த உலகத்திற்கு கொண்டு வரும்படி நான் வகை அறிவித்தேன். நீ உலகத்திற்கு வரக்கு வரக்கூடிய நேரத்தில் லாலக்க சிங்கும் தக்கத்தை கடிப்பதற்கு நேரத்திலே பல் இல்லை, ஒலாலக்க எதுவும் தகுதிஷ் பிடிப்பதற்கு நேரத்திலே கரம் இல்லை, ஒலாலக்க இருக்கிலும் கவிஷி நடப்பதற்கு நேரத்திலே கால் இல்லை. உனக்காக வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் நான் செய்வேன். நீ வரக்கூடிய நேரத்தில் எதையுமே அறிய மாட்டாய், இரவு பகலுடைய வித்தியாசம் தெரியாது, யாரு தாய் யாரு தந்தை என்பதையும் நீ அறிய மாட்டாய், நண்பன் யாரு விரோதி யாரு என்பதையும் நீ அறிய மாட்டாய். உனக்காக வேண்டி நான் சிந்திக்கக்கூடிய சக்தி, பார்க்கக்கூடிய கேட்க கூடிய அனைத்து சக்திகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்பாடு செய்து தந்து கொண்டே இருந்தேன். குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், வல்லாஹு அக்ரஜகும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ, உங்களுடைய தாய்மாருடைய வயிற்றுகளை வெளியாக்கினார். தெளிவாக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு பின்னால கேட்கக்கூடிய சக்தி, பார்க்கக்கூடிய சக்தி, சிந்திக்கக்கூடிய சக்தி, இன்னும் பலவிதமான சக்திகளை தந்தே நீ எனக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டும். அது மாத்திரமல்ல, நீ உலகத்திற்கு வந்ததற்கு பின்னால வரக்கூடிய நேரத்தில் அழுது கொண்டு வந்தாய், உனக்காக வேண்டி நான் அமர் துளக்க அறக்கை நிறக்கை கை, உனக்காக வேண்டி இரண்டு மெல்லிய நரம்புகளை ஓடும்படி உத்தரவிட்டேன். அந்த இரண்டு மெல்லிய நரம்புகள் எம்பிதான் இலக்க லபனன் ஹாலிசா, அந்த இரண்டு நரம்புகளும் கலப்பற்ற பாலை உனக்கு தந்து கொண்டே இருக்கும். அந்த பால் கோடை காலத்தில் சூடானதாகவும் குளிர்காலத்தில் கோடை காலத்தில் அது குளிரான குளிர் காலத்தில் அது சூடானதாகவும் இருக்கும் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். சுகுரிவிட்டு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், நான் அல்லாம உலகத்தில் வேறு யாராலாவது இதை செய்ய முடியுமா, என்னை அல்லாத உலகத்தில் வேறு யாராவது இதை செய்வதற்கு சக்தி பெறுவார்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான். ஏழு வானங்களை படைத்து ஏழு பூமிகளை நான் படைத்தேன், அதை படைப்பதற்கு என்ன எனக்கு எந்த ஒரு சிரமமும் இல்ல, கஷ்டமும் இல்ல. அப்பயோ ஐசிக்க, உனக்கு ஒரே ஒரு நாள் உணவு தருவது எனக்கு என்ன சிரமமா கஷ்டமா என்று அல்லாஹ் கேட்கின்றான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, இப்போ பெரிய ஏற்பாடுகளை செய்துதான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மை உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கின்றான். நம்மை படைத்ததனால் அல்லாஹுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், இப்னு ஆதம் கலத்துக்க லி இபாதத்தி, நான் உன்னை படைத்ததை என்னை வணங்குவதற்காக வேண்டி, அதனால உலகத்தில் உள்ள காலங்களை வீண் விளையாட்டில் கழித்து விடாது, ஃபலா தலஅத், வீண் விளையாட்டுகளினுடைய காலத்தை கழித்து விடாது. வ கஸம்து ரிஸ்கக ஃபலா தத்அத், நீ பிறப்பதற்கு முன்னாலே உன்னுடைய உணவை பங்கு வைத்து விட்டேன், அதனால உணவுக்காக வேண்டி மிருகங்களை போன்று அலைந்து திரிந்து கொண்டிருக்காதே. மனிதர்கள் குறைவாக இருக்கின்றார்கள், என்னுடைய தனிமையை போக்க வேண்டும் என்று நான் படைக்கவில்லை. ஒரு விஷயம் என்னால செய்ய முடியல, அதனால உன்னை கொண்டு அதை நான் பூர்த்தியாக்க வேண்டும் என்று நான் உன்னை படைக்கவில்லை. إنما خلقتكم لتعبدوني كثيرا وتذكروني طويلا الله سبحانه وتعالى கூறுகின்றான் நான் படைத்ததெல்லாம் நீ அதிகமாக என்னை வணங்க வேண்டும் அதிகமாக என்னை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் وتسبحوني بكرة وأصيلا காலையிலும் மாலையிலும் நீ என்னை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான் ஏலான பெரியார்களே கணவன்களே சகோதரர்களே ஆக இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை செய்துட்டான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை படைத்து எவ்வளவு தான் மாறி செய்தாலும் எவ்வளவு தான் அவர்கள் பாவங்கள் குற்றங்களை செய்தாலும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவிகளில் உணவுகளில் நீர்களில் எந்த ஒரு குறைவும் அல்ல ஆனால் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கு கூட சில நேரத்தில் கோபம் வந்துவிடும் இந்த அளவுக்கு ஹதீஸ் புதுசில வருகின்றது மா மின் யௌமின் இல்லா வல் பஹ்ரு தஸ்தஅதினு ரப்பஹு ஒவ்வொரு நாளும் கடல் அல்லாஹ்ட அனுமதி கேட்டுக் கொண்டிருக்கின்றது லியன் தஹ்ரி தஹ்ரிக இப்னு ஆதம் யா அல்லாஹ் நீ எனக்கு அனுமதித்தா ஆதமுடைய மகனை நான் எனக்குள்ளே மூழ்க வைக்க செய்து விடுகின்றேன் இந்த அந்த அளவுக்கு மனிதன் பாவம் செய்கின்றான் மா மின் யௌமின் இல்லா வல் அர்து தஸ்தஅதினு ரப்பஹு ஒவ்வொரு நாளும் பூமி அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டுக் கொண்டே இருக்கிறது யா அல்லாஹ் நீ எனக்கு ஒரே ஒரு உத்தரவை தந்துவிடும் இந்த மனிதன் எனக்குள்ளே நான் கீழே விழுந்து விடுகின்றேன் என்று ஒவ்வொரு நாளும் மாமின் யோமின் இல்லா வஸ்தமாவு தஸ்அலு ரப்பஹு அன் தஹ்லிக இப்னு ஆதம் ஒவ்வொரு நாளும் வானம் அல்லாஹ்ட அனுமதி கேட்டுக்கொண்டே இருக்கின்றது யா அல்லாஹ் நீ அனுமதி தந்தா ஏதோ இந்த ஆதமுடைய மகனை அப்படியே நான் அழித்து நாசமாக்கி விடுகின்றேன் என்று அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வஸ்துக்களை பார்த்து கூறுவான் ஃபஇன் கான இபாதுக்கும் ஃபஷானுக்கும் நீங்கள் அவைகளை படைத்தீர்கள் என்று சொன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி செஞ்சு விடுங்க ஃபஇன் கான இபாதி ஃபஇன் கான இபாதி அவர்கள் என்னுடைய அடியார்கள் அதனால அவர்களை என்னிடத்தில் விட்டுருங்க நீங்க அவர்கள் அழைக்க வேண்டிய தேவையில்லை இயலான பெரியார்களே கணவன்களே சகோதரன் எவ்வளவு தான் பாவம் செய்தாலும் சரி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு சந்தர்ப்பங்களை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நபிமார்கள் ரசூல்மார்கள் அனுப்பி இந்த மனிதர்களுக்கு விளங்க வைத்துக் கொண்டே இருக்கின்றான் உலகத்தில் நீங்க எந்த முறையில வாழ்ந்தாலும் சரி எந்த ஒரு தொழிலை வியாபாரத்தை விவசாயத்தை எதை செய்தாலும் சரி அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில செய்யுங்க அந்தந்த காலத்தில் உள்ள நபிமார்கள் சொல்லக்கூடிய முறையில நீங்கள் அவைகளை செய்வீர்கள் என்றால் அது பெரிய வணக்கமாக இபாதத்தாக மாறும் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எல்லா காலத்தில் வாழ்ந்த அந்த மனிதர்களுக்கு ஒவ்வொரு நபிமார்களை கொண்டு ரசூல்மார்களை கொண்டு வேதங்களை கொண்டு சுஹபுகளை கொண்டு அவர்களுக்கு விளங்க வைத்துக் கொண்டே இருந்தார் இந்த நபிமார்களுடைய வரிசையில தான் கடைசியாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பு நம்மை படைத்த நோக்கம் என்ன நம்மை படைத்த நிச்சயம் என்ன எதற்காக வேண்டி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்தான் என்று முழு மக்கள் உள்ளவர்கள் மட்டுமல்ல முழு உலகத்தில் உள்ள மக்கள் அனைவர்களுக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்க வைத்துக் கொண்டே இருந்தார்கள் இயலான பெரியார்களே கணவன்களே சகோதரர்களே ஒரு திசையில முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுடைய ஈமானை சீராக்கிக் கொண்டே இருந்தார்கள் அல்லாஹ்வுடைய வல்லமை என்ன அவனுடைய குதிரத் என்ன அவனுடைய சக்தி அவனுடைய அறிவு அவனுடைய பார்வை அவனுடைய கேள்வி இவைகள் அனைத்தும் பரிபூரணமானது உங்களில் இருக்கக்கூடியவைகள் அனைத்தும் பலகீனமானது குறைவுள்ளது எனவே பரிபூரணமான சக்தியுள்ள அந்த அல்லாஹ் கூறக்கூடிய முறைப்படி நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுடைய அறிவு சிறியது உங்களுடைய பார்வை சிறியது உங்களுடைய கேள்வி பலகீனமானது அனைத்திலும் குறைவுள்ளது நீங்கள் நினைக்கக்கூடிய முறையில் வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் அதை உங்களை மிகப்பெரிய அழிவிலே நஷ்டத்திலே கொண்டு போய் சேர்த்துவிடும் ஆக அல்லாஹ் கூறக்கூடிய முறைப்படி நீங்கள் உங்களுடைய வாழ்வை அமைக்க வேண்டும் என்ற இந்த கருத்தை தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில 13 வருஷம் மதீனால 10 வருஷம் அந்த சஹாபாக்களுக்கு விளங்க வைத்துக் கொண்டு இருந்தார்கள் அல்லாஹுக்காக அல்லாஹுடைய கட்டளைகளுக்காக அந்த நபியுடைய ஒவ்வொரு சுண்ணத்துகளுக்காக இந்த சஹாபா என்ன செய்தார்கள் அவர்களுடைய முழு வாழ்நாளையும் அர்ப்பணிக்க தயாராகி விட்டார்கள் இந்த இஸ்லாத்துடைய பெருமதியை விளங்கி விட்டார்கள் தீனுடைய பெருமதியை விளங்கி விட்டார்கள் அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு கட்டளை எவ்வளவு பாரதூரமானது எவ்வளவு பெருமதியானது நபி அவர்களுடைய சுன்னத் இருக்கின்றது ஒவ்வொரு சுன்னத்தும் ஏழு வானம் ஏழு பூமியை விட பெருமதியானது என்ற அந்த சஹாபாக்கள் விளங்கினதுனால அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி கஷ்டப்பட்டது அவர்களை பாரமா தெரியல அல்லாஹ்வுடைய மீனுக்காக வேண்டி தியாகம் செய்யறது அவர்களுக்கு சிரமமாக தெரியல வலுவாக தெரியல இன்று நாம் பார்க்கலாம் உண்மையில் இந்த புனிதமான உழைப்பினுடைய இந்த தாவத்துடைய வேலையுடைய பொறுமதி நம்முடைய உள்ளத்துல வரல அதனால தான் இந்த வேலைக்கு தியாகம் செய்யறது நமக்கு கஷ்டமா இருக்குது நமக்கு பாரமமா இருக்குது நமக்கு சிரமமா எப்படி நம்முடைய தொழிலுக்காக வியாபாரத்திற்காக விவசாயத்திற்காக உத்தியோகத்திற்காக எத்தனையோ பலவிதமான கஷ்டங்களை சிரமங்களை ஒவ்வொரு நாளும் சகித்துக் கொண்டு தான் இருக்கின்றோம் இரவு எத்தனையோ நாட்களுடைய தூக்கத்தை தியாகம் செய்கின்றோம் பகலில் எத்தனையோ நேரத்துடைய சாப்பாட்டை தியாகம் செய்கின்றோம் பல வருட காலமாக மனைவியை மக்களை பிரிவதற்கு நாம் தயாராகின்றோம் அதே அளவுல தீனுக்காக வேண்டி தியாகம் செய்வதற்கு நாங்கள் தயாராகலாம்னு சொன்னா அந்த அல்லாஹ்வுடைய தீனுடைய பெருமதி நம்முடைய உள்ளத்துல பூரணமான முறையில வரல
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு தீனுடைய பெருமதியை விளங்க வைத்தார்கள். அவர்களுடைய உள்ளத்தில் உள்ளால் உள்ளபடி பரிபூர்ணமான முறையில தீனுடைய மகத்துவம், இந்த தீனுடைய அஸ்மத் என்று சொல்லக்கூடிய கண்ணியம் வந்ததனால தீனுக்காக வேண்டி எதையும் செய்யவும் அவர்கள் தயாராகி விட்டார்கள். பணக்காரர்கள் பணத்தை தியாகம் செய்வதற்கு தயார், அறிவாளிகள் அறிவை தியாகம் செய்வதற்கு தயார், வீரர்கள் தங்களுடைய உடலை தியாகம் செய்வதற்கு தயார், செல்வந்தர்கள் செல்வத்தை தியாகம் செய்வதற்கு தயார். யார் யாருக்கு எந்தெந்த ரீதியில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஆற்றல்களை திறமைகளை கொடுத்திருந்தானோ அவர்கள் அனைத்து பேர்களும் அவர்களிடம் உள்ள அனைத்து ஆற்றல்களையும் அல்லாஹுடைய தீனுக்காக வேண்டி தியாகம் செய்ய தயாராகி விட்டார்கள். மீனான பெரியார்களே, கணவன்களே, சகோதர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோடு நின்று விடாமல் சஹாபாக்களுக்கு இதனுடைய பெருமதியை விளங்கினாங்க. நீங்க அமல் செய்யறதுனால, நீங்க வணக்கம் புரியறதுனால சவாபு கிடைக்கும், கூலி கிடைக்கும், நன்மை கிடைக்கும். ஆனா அடுத்த மக்களுக்கு உங்களுடைய அமல் இபாதத்தினால ஹிதாயத் கிடைக்க முடியாது. மேலான பெரியார்களே, கணவன்களே, சகோதர்களே, நாங்கள் சொல்லுவோம், நாம் நோன்பு பிடிக்கின்றோம், குரான் ஒதுக்கின்றோம், ஜிக்ரு செய்கின்றோம், இவைகள் எல்லாம் அந்த இந்த இடத்திலே நல்ல சிறப்பான உயர்ந்த அமல்கள், வணக்கங்கள். ஆனால் இதன் மூலமாக அடுத்த மக்களுக்கு ஹிதாயத் கிடைக்காது. சஹாபாக்கள் அந்த மக்காவுக்குள்ள அல்லது மதீனாவுக்குள்ள பைத்துல்லாஹிற்கு உள்ள ஹரமுடைய எல்லைக்குள்ள வெறும் அமல் இபாதத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் என்று சொன்னா இவ்வளவு வேகமா இஸ்லாம் பல நாடுகளுக்கு பல கண்டங்களுக்கு பரவி இருக்காது. மேலான பெரியார்களே, கணவன்களே, சகோதரர்களே, எந்த அளவுக்கு சொன்னா ஒரு ஆங்கில சரித்திர ஆசிரியர் எழுதுகின்றார், 23 வருட காலத்துல உலகத்துடைய மூன்றில் ஒரு பகுதிக்கு இவ்வளவு வேகமா இஸ்லாம் பரவுவதற்கு காரணமே அந்த சஹாபாக்களின் குழந்தைகள் பிறந்ததும் ஒட்டகத்துடைய முனிகள், அவர்கள் வாலிபத்தை அடைந்ததும் ஒட்டகத்துடைய முனிகள், அவர்களில் அதிகமானோர் இறந்ததும் அதே ஒட்டகத்துடைய முனிகள். ஆக வீட்டுக்குள்ளே அவர்களுடைய ஊருக்குள்ளே இருந்து வெறும் வணக்கத்துல மட்டும் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். உலகத்திற்கும் போனார்கள். தீனுடைய தேவை வரக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு தியாகத்தை செய்வதற்கும் அவர்கள் தயாராகிவிட்டார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் உள்ள அனைத்தையும் அவர்களுக்கு லேசாக்கி கொடுத்தான். மேலான பெரியார்களே, கணவன்களே, சகோதரர்களே, ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இந்த புனிதமான உழைப்பின் பெருமதியை விளங்க வைத்தார்கள். தாவத் எவ்வளவு பெருமதியானது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு வந்த நேரத்தில் அந்த முழு அரேபிய தீபகற்பமும் இருளிடம் மூழ்கி இருந்தது. அல்லாஹ் அல்லாஹ் என்று கூறக்கூடிய ஒரே ஒரு மனிதன் கூட அந்த முழு ஏரியாவிலும் இல்ல. ஆனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரு? நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவர். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட குர்ஆன் எல்லா வேதங்களுக்கும் தாய் வேதமாக இருக்கின்றது. முழு உலகத்தில் உள்ள அனைத்து வேதங்களிலும் சிறந்த வேதமாகிய நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக, ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவராக இருந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எதை கொடுத்து அனுப்பி வைத்தான் என்று சொன்ன இந்த புனிதமான உழைப்பை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தாவத்துடைய உழைப்பை முன்னால் வைத்து அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே உழைக்கின்றார்கள், பாடுபடுகின்றார்கள். பொருளாதாரத்துடைய அடிமட்டத்திலே இருந்தார்கள். அறிவுத்துறையிலே அவர்கள் அவ்வளவு பெரிய ஒரு முன்னேற்றம் இருக்கவில்லை, அன்னும் பின்தங்கித்தான் இருந்தார்கள். ஆனால் சஹாபாக்கள் எல்லா சஹாபாக்களும் ஒட்டுமொத்தமாக ஆரம்ப காலத்தில் இந்த புனிதமான உழைப்பில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார்கள். அதனால் இஸ்லாம் இந்த அளவுக்கு வேகமா பரவேற்றுன்னு சொன்னா 23 வருஷ காலத்தில் லட்சக்கணக்கான மனிதர்களுக்கு ஹிதாயத் கிடைத்துவிட்டது. ஏலான பெரியார்களே, கணவன்களே, சகோதரர்களே, மக்கால ரகசியமாக தான் இந்த தாவத்துடைய உழைப்பு நடந்தது. பகிரங்கமா செய்வதற்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அனுமதி கொடுக்கவே இல்லை. சில நேரத்தில் சில சஹாபாக்கள் வேண்டியும் கூட அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்ப காலத்துல பகிரங்கமா இதை செய்ய அனுமதி கொடுக்கல. மதீனாவுக்கு போனதுக்கு பின்னால தான் கொஞ்சம் கொஞ்சமாக சஹாபாக்கள் என்ன செய்கின்றார்கள், பகிரங்கமா தாவத் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த அளவுக்கு இந்த ஹிஜ்ரி 2வது ஆண்டு இஸ்லாத்துடைய முதலாவது யுத்தம், அதாவது ஹக்கா பாத்திலா என்பதை நிரூபிக்கக்கூடிய மிகப்பெரிய முதலாவது உலக சரித்திரத்தில் ஏற்பட்ட முதலாவது யுத்தம் பத்ருடைய யுத்தம். அதுல சுமார் 300 சஹாபாக்களை கலந்து கொள்கின்றார்கள். அதற்கு பின்னால ஹிஜ்ரி 3 உஹதுடைய யுத்தம் நடக்கின்றது. அதுல சுமார் 700 பேர் அல்லது 1000 பேர் கலந்து கொள்கின்றார்கள். அதற்கு பின்னால ஹிஜ்ரி 4 இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய கருத்துப்படி, மக்கள் சரித்திர ஆசிரியர்களுடைய கருத்துப்படி ஹிஜ்ரி 5 தான் கந்தக் என்று சொல்லக்கூடிய அந்த யுத்தம் நடக்கின்றது. அதுல சுமார் 1400 பேர் கலந்து கொள்கின்றார்கள். அதற்கு பின்னால ஹிஜ்ரி 6 உம்ரா செய்வதற்காக வந்து சஹாபா நபி அவர்கள் வருகின்றார்கள். அதில் சுமார் 1500 பேர்கள் வந்தார்கள். அதற்கு பின்னால ஹிஜ்ரி 7 ஹைபருடைய சண்டை நடந்தது. ஹைபருடைய சண்டையில் சுமார் 1800 சஹாபாக்கள் கலந்து கொண்டார்கள். ஹிஜ்ரி 8 தான் ஃபத்ஹ் மக்கா, மக்காவுடைய வெற்றி. அதில் சுமார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10,000 சஹாபாக்களுடன் மக்காவுடைய வெற்றிக்கு வந்தார்கள். ஹிஜ்ரி 9 தான் ஹுனைனுடைய யுத்தம் நடந்தது. அதுல 12,000 முஸ்லிம்கள் இருந்தார்கள். மற்ற எல்லா யுத்தங்களை விட மற்ற எல்லா யுத்தங்கள்ல காஃபிர்கள் அதிகமாக முஸ்லிம்கள் குறைவாக. ஹுனைனுடைய யுத்தத்தில் மட்டும்தான் முஸ்லிம்கள் அதிகமாக காஃபிர்கள் குறைவாக இருந்தார்கள். அதனால சில சஹாபாக்கள் சொல்லிவிட்டார்கள், அதாவது இந்த யுத்தத்தில் நாங்க நாம் குறைவாக இருப்பது என்பதன் மூலமாக நாம் தோல்வியை காணவே மாட்டோம், நாம் அதிகமாக இருக்கிறோம் அதனால நாம் வெற்றி பெறுவோம் என்று சொன்னதனால அவர்களுக்கு தோல்வி ஏற்பட்ட சரித்திரம் தெரியும். சுமார் 12,000 பேர்களுடன் வருகின்றார்கள். ஹிஜ்ரி 10 தான் ஹஜ்ஜத்துல் வதா ஏற்படுகின்றது. அதுல 124,000 சஹாபாக்கள் ஒன்று கூடிவிட்டார். மீதான பெரியார்களே, கணவன்களே, சகோதரர்களே, நாங்கள் யோசிக்கிறோம், ஹிஜ்ரி 2 300 பேர், ஹிஜ்ரி 3 சுமார் 700 பேர், ஹிஜ்ரி 6 1,500 பேர், ஹிஜ்ரி 8 10,000, ஹிஜ்ரி 9 12,000, ஹிஜ்ரி 10 124,000 பேர்கள் சேர்ந்தார்கள் என்று சொன்னா, இவங்க எல்லாம் ஆரம்பத்தில் முஸ்லிம்களாக இருக்கல்ல, நிரந்தர காசுகளாக இருந்தாங்க, அவர்களுடைய குஃபுல கடுமையான முறையில உறுதியாக ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஆனா ஹஜ்ஜத்துல் வதால 124,000 பேர்கள் சாதாரணமான முஸ்லீம்கள் அல்ல, வெறும் அமல் இபாதத்தில் உள்ள முஸ்லீம்கள் அல்ல. 100 கொடுக்கல், வாங்கல், தொழில், வியாபாரம், குழந்தை வளர்ப்பு, மனைவி, மக்கள் அனைத்திலும் இஸ்லாம் கூறக்கூடிய அனைத்து அம்சங்களிலும் 100 இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்கள் 124,000 பேர் அந்த ஹஜ்ஜத்தில் வதால சேர்ந்துட்டார். ஏலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அது மட்டுமா, அந்த ஒவ்வொரு சகாபாக்களின் மூலமாக முழு உலகத்தின எத்தனை லட்சம் மக்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹிதாயத்தை கொடுத்தான். ஒரே ஒரு சகாபாக்களின் மூலமாக எத்தனை நாடுகள், முழு நாடுகளும் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டது. அந்த சகாபாக்களே அவர்கள் அப்படியே அந்த சகாபாக்களுடைய வாரியோடு வாரியாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். தாபியங்கள் ஒருவர் தான் முஹம்மத் பின் காசிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி. முஹம்மத் பின் காசிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வருகின்றார்கள். அவர்கள் தாபியங்களில் உள்ள ஒருவர். இந்தியாவுடைய பாகிஸ்தான்ல அந்த நேரத்தில் எல்லாம் ஒன்றா சேர்ந்திருந்தது. சிந்துன்னு சொல்லக்கூடிய ஏரியாவுக்கு வருகின்றார்கள். முகமது பின் காசிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி தாபியங்களாக இருந்தார்கள். அவர்களின் மூலமாக எவ்வளவு லட்சக்கணக்கான மனிதர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான். தாரிக் பின் ஜியாத் ரஹமத்துல்லாஹி அலைஹி இங்கே 93 இஸ்ரேலுக்கு வருகின்றார்கள். அவர்களின் மூலமாக முழு இஸ்ரேலும் ஒரு இஸ்லாமிய நாடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றிவிட்டான். சில சஹாபாக்களின் மூலமாக சைனாவை ஒரு இஸ்லாமிய நாடாக மாற்றினான். இன்னும் சில வியாபாரிகளின் மூலமாக பிலிப்பைன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டை முழு இஸ்லாமிய நாடாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். ஏலான பெரியார்களே, கணவன்களே, சகோதரர்களே, எவ்வளவு பெருமதியான ஒரு உழைப்பு என்று சொன்னா, அந்த 124,000 சஹாபாக்கள் உள்ள ஒவ்வொருவரின் மூலமாக லட்சக்கணக்கான மனிதர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதாயத்தை கொடுத்தான். ஒரே ஒரு சகாபியின் மூலமாக பல நாடுகள் இஸ்லாமிய நாடாக மாறிவிட்டது. அந்த நாடுகள் உள்ள மொழியை, அரேபிய மொழியை பேசக்கூடிய அளவிற்கு முழு நாடும் இஸ்லாமிய நாடாக ஆகக்கூடிய அளவிற்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் பெரிய ஒரு சக்தியை வைத்திருக்கின்றார். ஆனா காலத்தில் இந்த தாவத்தை ஏதோ ஒரு கூட்டம் செய்யணும், ஒரு இயக்கம் செய்யணும், ஒரு குரூப் செய்யணும், அதுவும் இது தன்னுடைய நோக்கமாக லட்சியமாக எடுக்காம தன்னுடைய வியாபாரத்திற்கு, விவசாயத்திற்கு, உத்தியோகத்திற்கு இடங்களோ வராம சும்மா சைவ வேலை என்று நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால காரணம் எந்த கிட்ட மாற்றம் சொன்னா, பள்ளி மட்டும் தூரமா உள்ளவர் பள்ளிக்கு வராரு, குடித்துக் கொண்டிருக்கிறவர் குடியே விடுறாரு, பாவம் செய்து கொண்டிருக்கிற பாவத்தை விடுறாரு. ஆக அமல் இல்லாதவர்கள்ட்ட அமல் வரக்கூடிய ஒன்றுதான் இந்த காலத்தை நாங்கள் பார்க்கலாம். அந்த அளவுல நாம் பாடுபடுறதில்லை. சைட்ல வைத்து ஏதோ எந்த ஒரு கஷ்டமும் படாம, தியாகமும் செய்யாம நேர காலத்திற்கு டைமுக்கு சாப்பிட்டு குடித்து விட்டு உறங்கி விட்டு அதுல எந்த ஒரு குறைவும் ஏற்படாம ரொம்ப சந்தோஷமான முறையில் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். அதனால நாங்க பார்க்கணும், இன்றைக்கு முழு உலகத்துல ஓரளவு முஸ்லிம்களுக்கு எவ்வளவு பெரிய மாற்றத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி கொண்டிருக்கேன். மேலான பெரியார்களே, கணவன்களே, சகோதரர்களே, எந்த அளவுக்கு இந்த புனிதமான உழைப்பு மாற்றத்தை ஏற்படுத்தினா, அந்த தாத்தாரிங்களுடைய சரித்திரம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த ஜங்கிஸ் கான் சொல்லக்கூடியவன் முழு உலகத்தை கைப்பற்றி லட்சம் அல்ல கோடிக்கணக்கான மனிதர்களை கொலை செஞ்சான். பக்தாதில மட்டும் ஒரே நாள்ல 15 லட்சம் முஸ்லீம்களை அவன் கொலை செஞ்சான். எந்த அளவுக்கு அந்த பக்தாத் சுற்றியே இரத்தத்தால் நலைந்து அந்த பூமியே இரத்த பூமியாக மாறியிருந்த அளவுக்கு இந்த அளவுக்கு கொலைகளை செய்தான். அந்த ஜங்கிஸ் கான கூட இஸ்லாத்தில் பின்னால் அவன் இஸ்லாத்தில் நுழைந்தான். அவனுடைய 4 ஆண் மகன்கள், 4 ஆண் குழந்தைகள், அந்த 4 ஆண் குழந்தைகளும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவனுடைய ஒரு பேர குழந்தை இபாகா கான் என்று சொல்லக்கூடியவன் ரஷ்யாவில் உள்ள அஜர்பைஜான் என்று சொல்லக்கூடிய பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அவன் வந்ததனால அந்த முழு அஜர்பைஜானுடைய நாடும் இஸ்லாமிய நாடாக மாறிவிட்டது. இயலான பெரியார்களே, கணவன்களே, சகோதரர்களே, இவ்வளவு பெரிய சக்தி அல்லாஹ் இந்த உழைப்பில் வைத்திருக்கிறான். அதனால சஹாபாக்கள் அவர்களுடைய மனைவியோடு இருக்கிறாங்க. குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய ஹக்கு, மனைவிமார்க்கு செய்ய வேண்டிய ஹக்கு, பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்க பெற்றோர்கள் கேட்கவும் இல்லை. மனைவி பசி இருக்கிறான், அதனால கணவன் சந்திருக்கல, எனக்கு உறுப்பு தரதில்ல, நீங்க என்ன எனக்கு தேவையான காசுகளை பணங்களை தரலான்னு சொல்லி மனைவிமார்கள் சொல்லவும் இல்லை என்று அவர்களுக்கு விளங்கியது. நம்முடைய சில சிறிய சிறிய தேவைகளை விட்டதுனால உலகத்தில் உள்ள லட்சக்கணக்கான மனிதர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கின்றான். முகமது பின் காசிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்குது, கல்யாணம் முடிச்சு வெறும் நாலே நாலு மாதம் தான் தன்னுடைய மனைவியோடு இருந்தாங்க. முகமது பின் காசிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி வெறும் நாலே நாலு மாதம் தன்னுடைய மனைவியுடன் இருந்து வராங்க. வந்த பாகிஸ்தானுடைய ஏரியால சுமார் ரெண்டே கால் வருஷம் முயற்சி செய்து அவர்கள் அங்கே வசத்தாகின்றார்கள். அவர்களின் மூலமாக மனைவியுடன் வாழ்ந்தது நாலு மாதம், ஆனால் பல லட்சக்கணக்கான மனிதர்களுடைய ஹிதாயத்திற்கு அவர்கள் காரணமாக ஆகிவிட்டார்களா இல்லையா? மேலான பெரியார்களே, கணவன்களே, சகோதர்களே, நபியுடைய காலத்தில் இந்த சஹாபாக்குரிய ஆண்களுக்கும் விருப்பம், பெண்களுக்கும் விருப்பம், பெரியவர்கள் சிறியவர்கள், பணக்காரர்கள் ஏழைகள், எல்லோருடைய விருப்பமும் என்ன? நான் அல்லாஹுடைய பாதையில செல்ல வேண்டும், என்னுடைய உயிர் அல்லாஹுடைய பாதையில போக்கப்பட வேண்டும், நான் அல்லாஹுடைய பாதையில ஷஹீதாக வேண்டும் என்ற ஆசைதான் அவர்களுக்கு இருந்தால். இந்த காலத்துல மாதிரி நாங்க பார்க்கணும், இந்த காலத்துல எத்தனையோ ஆசைகள் இருக்குது, அல்லாஹ் தான் எங்களை எல்லாத்தையும் மன்னிக்கணும். அதாவது மிக குறைவான கூட ஒரு யுத்தம் ஒன்று வரணும், முஸ்லிம்களுக்கும் காபிர்களுக்கும் மத்தியில் எப்ப இல்ல, எதிர்காலத்துல வரணும், அதுல நான் பல பத்து பதினஞ்சு காபிர்களை வெட்டணும் என்ற சிந்தனை கூட இன்றைக்கு எங்களுடைய உள்ளங்கள்ல வாரல. மேலான பெரியார்களே, கணவன்களே, சகோதர்களே, எந்த அளவுக்கு ஆசான்னு சொன்னா, வீட்டில் ஏழு மகள்மார்கள் இருக்கிறார்கள், ஆனா தந்தையும் மகனும் சண்டை பிடிக்கிறாங்க. யார் அல்லாஹுடைய பாதையில போறது? தந்தை சொல்கின்றார் நான் செல்வேன், மகன் சொல்கின்றார் நான் செல்வேன் என்று சொல்லி ரெண்டு பேருக்கு மத்தியில போட்டு ஹதரத் ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு, ஹதரத் அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு, ஜாபிர் இப்னு அப்துல்லா, அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும், ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும், அப்துல்லா கண்ட ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேருமே சொல்றாங்க, எந்த யுத்தத்தை நான் தான் கலப்பேன். அப்துல்லா மகனை பார்த்து, மகனே, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உனக்கு வாழ்நாளை போட்டிருந்தா உலகத்தில் நீங்க இவ்வளவு காலம் வாங்கலாம், பல யுத்தங்களை கலந்து கொள்ளையிலும் நான் கொஞ்சம் வயசாளியாக இருக்கேன், எனக்கு ஒரே சந்தர்ப்பத்தா, ஒரே ஒரு சான்ஸ் தான், நான் இந்த யுத்தத்துல கலப்பேன் என்று சொன்ன நேரத்தில் மகன் சொன்னாராம், தந்தையே, இதற்கு கிடைக்கக்கூடிய கூலி சுவர்க்கம் இல்லாம வேற ஏதாவது இருந்தா உங்களை விட்டுக் கொடுக்கறதுக்கு நான் தயார், ஆனால் இதுல கிடைக்கிறது சொர்க்கம் விட்டுக் கொடுக்கறதுக்கு நான் தயார் இல்ல. ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சரித்திரத்திலும் வருது, ஹயாத் சஹாபால பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவர்களும் அவர்களுடைய தம்பி சகோதரர் ஸைத் ரதியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேருமே உஹதுடைய யுத்தத்துடைய நேரத்துல போட்டி, ஹதரத் உமர் சொல்றாங்க நான் கவசம் அணிய மாட்டேன் நீ அணி, அவர் சொல்றாரு நான் அணிய மாட்டேன் நீங்க அணி. கவசம் அணிந்து கொண்டு போறது சபபுக்கு இஸ்லாத்துல உள்ளது. நபி அவர்கள் கூட உஹதுடைய யுத்தத்துக்கு போற நேரத்துல, சில யுத்தங்களை போற நேரத்துல கவசம் அணிந்து கொண்டு போனா சபபுக்கு தற்பாதுகாப்புக்கு அணியலாம், ஆனா ரெண்டு பேருமே அந்த கவசத்தை நான் அணிய மாட்டேன்னு விட்டுட்டு தான் போனார். மேலான பெரியார்களே, கணவன்களே, சகோதரர்களே, ஹதரத் அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு கேட்கின்றார்கள், ஹதரத் ஜாபிரும் சொல்கின்றார்கள் நான் தான் போவேன் என்று சொல்லி இப்ப கடைசியில சீட்டு போடப்படுது. சீட்டு போட்டு பார்த்ததுல ஹதரத் அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயர் தான் வருது. வந்தவுடனே ஹதரத் அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு போகின்றார்கள், அவர்கள் விரும்பியது மாதிரி அந்த இச்சத்திர ஷஹீதாகி விடுகின்றார்கள். மீதான பெரியார்களே, கணவன்களே, சகோர்களே, நிறைய கடனை அவர்கள் விட்டுவிட்டு சென்றிருந்தார்கள். இப்போது அவரை ஜாபிற்கு கடுமையான கவலை, என்னுடைய தந்தை ஏழு பெண் குழந்தைகள் ஏழு குமர்கள் வீட்டில் இருக்கிறான். இன்னைக்கு நாங்க பாக்கியலும் யாரையாவது ஒரு மூணு நாளை கூப்பிட்டா என்ன உங்களுக்கு யோசனை இல்லையா? வீட்டுல ஒரு பெண் பிள்ளை வைக்குது, குமரம் வைக்குது, நீ அவங்களுக்கு அதை பத்தி ஒன்றும் சிந்தனை இல்ல. ஏழு பெரிய பெண் மகள்மார்கள் வீட்டில் இருக்கிறாங்க, வாப்பாவும் சொல்றாரு நான் போவேன், மகனும் சொல்றாரு நான் போவேன். சீட்டு போட்டு பார்த்ததுல வாப்பாவுடைய பேர் வருது. அவர் போய் அங்க ஷஹீதானத்துக்கு பின்னால அதுல ஜாபிர் பெரிய கவலை, எந்த ஏழு சகோதரிகளை கவனிக்க வேண்டும், அதோடு வாப்பா விட்டுவிட்டு அந்த கடனையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும். ஒரு சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் ஜாபிரை பார்த்து கேட்டாங்க, ஜாபிர் நீங்க என்ன கவலையோடு இருக்கிறீங்க, அஃலா உபஷிருக்கு யா ஜாபிர், ஜாபிர் உங்களுக்கு நான் நண்பராய செய்தி ஒன்று சொல்லவா? கடனை விடுங்க, கடன் அது சின்ன விஷயம், புகாரியில வரது அந்த கடனுக்குரிய ஏற்பாடு, அங்குள்ள எல்லா ஈட்டப்பாங்களையும் ஒன்று சேர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மூணு சுற்று சுத்துறாங்க. சுத்திட்டு வந்து சொல்றாங்க, ஜாபிர் உங்களோட வாப்பா கொடுக்க வேண்டிய கடன் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லி பல ஆயிரக்கணக்கான கிலோ ஈட்டப்பழங்களை கொடுக்க வேண்டிய அனைத்து கடன்களையும் கொடுத்து முடிக்கிறாங்க. முடித்ததுக்கு பின்னால ஆரம்பத்தில் அந்த ஈட்டப்பழ புண்ணியம் எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருந்தது. இப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், அல் பிதாயா வ நிஹாயா போன்ற கிதாபில் பல விதங்கள் இதை ரிவாயத் செய்யப்பட்டிருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், அப்துல்லாவே எனக்கு சில ஒரு சுன்னா இருக்குது, விதிமுறை இருக்குது. ஒரு ஆள் இறந்து கபருக்கு போனதற்கு பின்னால திருப்பி அவரை உலகத்திற்கு எழுப்பி அனுப்பப்படுகின்றது. அது என்னால முடியும், எனக்கு சக்தி இருக்குது, ஆனா என்னுடைய ஒரு சுன்னத்திற்கு வழிமுறைக்கு மாற்றமா இருக்குது. அதனால நீங்க இந்த அளவுல ஆசைப்பட்டனால உங்களுக்கு இன்னொரு கிஃப்ட், இன்னும் ஒரு ஹதியாவை நான் தரப்போகின்றேன். நீங்க கபிலிருந்து கிளாமனால் வரைக்கும் என்னுடைய சனம் உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறினார். தெரியாதே நாங்களே நீங்க குடுக்கிறதுக்காக அவர்களுடைய கண்கள் கண்ணீரை ஓட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில திரும்பி போறாங்க. கவலையினால கை சேவத்தினால அல்லாஹ் அல்லாஹுடைய பாதையில செலவு செய்வதற்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி கவலைப்பட்டுக் கொண்டு அழுதழுதுதான் அவர்களுடைய வீட்டுக்கு திரும்பி போறாங்க. இப்பொழுது ஒரு சஹாபி வீட்டுக்கு திரும்பி போய் முழு இரவும் அழுதுட்டு அவர் என்ன செய்யறாரு, ரெண்டரை காசு எழுதிட்டு அல்லாஹ் கேட்கிறாரு, யா அல்லாஹ், நீ உன்னுடைய பாதையில போக சொன்னாய், நான் இவ்வளவு முயற்சி செய்தேன், எந்த வசதி இல்ல, நபிக்கு போய் கேட்டேன், நபி அவர்களும் இல்ல என்று சொல்லிட்டாங்க, உன்னுடைய பாதையில எப்படி என்ன செய்வேன் எனக்கு இழங்கல்ல, அதனால உண்மையிலே சத்தியமாக நான் எதுவும் நான் கூறுகின்றேன், இந்த ஏரியாவில் உள்ள மனிதர்கள் என்னென்ன மனிதர்கள் எனக்கு அநியாயம் செய்திருந்தா, யாராவது எனக்கு பொருள்ல அல்லது உடலால அல்லது மன ரீதியாக யாராவது எனக்கு அநியாயம் செய்திருந்தா, அந்த அநியாயத்துக்கு பகரமா நீ எனக்கு கூலி தருவாயே, அந்த கூலிய இதோ உனக்காகவே நான் சதக்கா செய்து விட்டேன் என்று சொல்லிவிட்டேன். அடுத்த நாள் காலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாரு, ஐன முத்தசத்தக்கு ஃபில்லைல், நேற்றிரவு சதக்கா கொடுத்தவர் என்ன, எங்க அந்த கேட்டவர் இவர் பயந்துட்டாரு, எந்த இவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டும் தெரியும், இவர் யாருக்கும் தெரியாது, இவர் சொல்லல. மூணாவது கடவுள் நபியர்கள் கேட்ட நேரத்துல நான் எசமே நான் தான் சொன்ன நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏற்றுக்கொள்வதை போன்று உங்களுடைய சதக்காவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இருப்பது ஒன்றுமில்லை, அல்லாஹுடைய பாதையில ஏதாவது தியாகம் செய்யணும், அல்லாஹுடைய பாதையில எதையாவது கொடுக்கணும், எது கொடுத்தாலும் சரி உள்ளம் பயந்து கொண்டே இருக்கும். இந்த செய்வதே ரொம்ப குறைவு, ஆனா நினைக்கிறது மலை மாறி நினைக்கிறது, அவர் ஒன்றுமே செய்யல, நான் அப்படி செஞ்சுட்டேன் இப்படி செஞ்சுட்டேன், சஹாபாக்கள் மலை மாதிரி செய்வாங்க, ஆனா உள்ளத்துல பயந்து கொண்டே இருப்பாங்க, உள்ளத்துல அணுகு கொண்டே இருப்பாங்க. குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், நான் கொடுத்ததைகளிலிருந்து அவர்கள் கொடுத்துக் கொண்டே இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்து கொண்டே இருப்பார்கள், ஆனால் உலூபுகும் வஜிலா, அவர்களுடைய உள்ளம் பயந்து கொண்டே இருக்கும், உள்ளம் நடுங்கிக் கொண்டே இருக்கும். அல்லாஹ்ட்ட நான் நீந்து போனா அல்லாஹ்ட்ட என்ன பதில் சொல்றதுன்னு சொல்லி ஒவ்வொரு வினாடியும் பயந்து கொண்டு தான் இருப்பாங்க. மேலான பெரியகளே, கணவான்களே, சகோர்களே, இந்த அளவுக்கு அல்லாஹுடைய பாதையில செலவு செய்ய அவங்க விருப்பப்பட்டாங்க, அவர்கள் ஆசிரித்தார்கள் என்று சொன்னால் பல சரித்திரங்கள் ஹயாத்து சஹாபால் எழுதப்படுது. அல்லாஹ்வுக்காக வேண்டி அழகான கடன் தரக்கூடியவர்கள் யாரும் இல்லையா, யாரு அழகான கடன் தரக்கூடியவர்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துக்கிறான். அதே சந்தர்ப்பத்தை ஒரு சஹாபி நபி அவர்களுக்கு, இந்த நாயகமே என்னுடைய தோட்டம் இருக்குது, அதில் என்னுடைய வீடு இருக்குது, ஐந்து மரங்கள் இருக்குது, அதில் ஒரு இன்னும் ஒருவருடைய மரமாக இருக்குது, அதற்கு நான்காரன் அல்ல வேறொருவர் சொந்தக்காரனாக இருக்கிறாரு, அதனால அந்த மரத்தில் உள்ள ஈத்தப்பழங்களை சில நேரத்தில் என்னுடைய குழந்தைகள் சாப்பிடலாம், நீங்க அந்த மனிதர்கிட்ட சொல்லி அந்த ஈத்தப்பழ மரத்தை எனக்கு வாங்கிட்டாங்கன்னு சொல்லி அந்த சஹாபி சொல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, உனக்கு சூருக்கத்தில் ஒரு மரம் தருகின்றேன், அந்த மரத்தை இவருக்கு கூடுன்னு சொல்லி ஏதோ அந்த சஹாபி அவருக்கு இருந்தால் அந்த ஒரே ஒரு மரம் சொல்லிட்டாரு, என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இந்த செய்தி கேள்விப்படுகின்றது. ஹஜரத் அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கேள்விப்படுகின்றது, அவர்கள் வந்து கேட்கிறாங்க, நாயகமே நான் அந்த மரத்தை வாங்கி கொடுத்தால் எனக்கு நீங்க சொர்க்கத்தில் ஒரு மரத்தை தருவீங்களா, நிச்சயமா தருவேன் என்று சொன்ன உடனே ஹஜரத் அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஒரே ஒரு மரத்துடைய சொந்தக்காரன்ட்ட போய் கூறுகின்றார், இன்னும் எனக்கு ஒரு தோட்டம் இருக்குது இந்த இடத்துல, அதுல 600 ஈத்தப்பழ மரங்கள் இருக்குது, அந்த 600 நான் உனக்கு தரேன், இந்த ஒரே ஒரு ஈத்தப்பழ மரத்தை நீ தந்துருன்னு சொல்லி. மேலான பெரியார்களே, கணவன்களே, சகோதர்களே, அதற்கு அவர் சரி நான் 600 மரத்துக்கு பகரமா இந்த ஒரு மரத்தை தந்துட்டேன் என்று சொல்றாரு. மேலான பெரியார்களே, சகோதர்களே, நாங்க கொஞ்சம் முயற்சி பார்க்கணும், 600 ஈத்தப்பழம் சாதாரணமானதல்ல, ஒரு மரத்துல எத்தனை கிலோ, ஒரு சுமார் ஒரு 300 கிலோன்னு சொன்னா 600 மரத்துல சுமார் 2 லட்சம் கிலோவுக்கு மேலால வருஷத்துல ஈத்தப்பழம் வரும்னு சொன்னா, இந்த காலத்துல ஒரு 100 ஏக்கரை அதிகமான தேல தோட்டமுடைய அந்த பெருமையில் 600 ஈத்தப்பழ மரங்கள் இருக்குது, ஒரே ஒரு மரத்திற்காக வேண்டி 600 ஈத்தப்பழ மரங்களை வாங்கி வந்து சொல்றாங்க, நாயகமே கையை நீட்டுங்க, நபி அவங்க கையை நீட்டினாங்க, இன்னும் நாயகமே அந்த ஈத்தப்பழ மரத்தை வாங்கி அவருக்கு நான் கொடுத்து விட்டேன் என்று சொல்லிட்டு ஓடி வராங்க. பாருங்க எந்த அளவுக்கு ஆசை, எந்த அளவுக்கு ஆர்வம், ஓடி வருகின்றார்கள், தோட்டத்துக்குள்ள நுழையவே இல்லை, தன்னுடைய மனைவி உம்மு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து, உம்மு தஹ்தாவே நான் இதை வித்துட்டேன், நீ வெளியிலவா உள்ள கூட போகல, உம்மு தஹ்தாவே இதை நான் அல்லாஹுக்காக வேண்டி கொடுத்து விட்டேன், கடன் கொடுத்துட்டேன், நீ வெளியிலவா. அந்த பெண்ணும் பெண் தான், அவ என்ன தெரியுமா விருப்பம் எனக்கு உணவுக்கு என்ன நடக்கும் சொல்லி தயவு செய்து நீ கவலைப்படாதே, நீ பிறப்பதற்கு முன்னாலே எனக்கு உணவை தந்த அதே ரப்பினி இறந்து விட்டால் மட்டும் எனக்கு உணவை தருவான், என்னை பற்றி நீ கவலைப்படாதே. அல்லாஹுடைய பாதையில போயிருந்த சொல்லி தன்னுடைய குழந்தைகளை உற்சாகப்படுத்தி அனுப்பி வைப்பாங்க. அல்லாஹுடைய பாதையில மேலான பெரியார்களே, கணவன்களே, சகோதர்களே, சரித்திரத்துல வருது அதற்கு அம்பருபுகள் ஜமியாகிறது எல்லாம் வாங்கி நொண்டியாக இருந்தார். 70 வயது, அதாவது நல்ல முறையில அவருடைய கால் நொண்டி உடையவராக இருந்தார்கள். 70 வயதை தாண்டி விட்டது. இப்போ ஹதீஸத்துல வந்து நபீக்க கேட்கிறாங்க, நாயகமே நீங்க எனக்கு அனுமதித்தாங்க. நபியர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு யுத்தம் அவசியம் இல்ல, கடமை இல்ல, உங்களுக்கு அல்ல மன்னிச்சுக்கா, நீங்க வீட்டில் இருங்க. அவர்களுடைய 4 குழந்தைகளும் சொன்னாங்க, தந்தையே நீங்க போக வேண்டிய அவசியம் இல்ல, போகத்தான் வேணும் என்று சொல்லி நபீக்க வந்து வற்புறுத்தி ஹதரத் அம்ருபுல் ஜமுஹ் ரலியல்லாஹு அன்ஹு 70 வயதை தாண்டிட்டாங்க. இப்பொழுது அவர்கள் ஒரு யுத்தத்துக்கு போறாங்க. மேலான பெரியார்களே, கணவன்களே, சகோதர்களே, வீட்டிலிருந்து வெளியில போற நேரத்தில் கேட்கக்கூடிய துஆவை பாருங்க. அல்லாஹும்மா லா தருத்தனி இலா அஹ்லி, யா அல்லாஹ், தயவு செய்து நீ என்ன என்னுடைய குடும்பத்திற்கு மட்டும் திருப்பி அனுப்பி வைத்து விட, என்னுடைய உயிரை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி யாராவது கேட்டார். அதற்கு அம்பரிபுரம் ஜம்மு ரதியல்லாஹு அன்ஹு 70 வயதை தாண்டி விட்டார்கள். அல்லாஹ் துஆ கேட்கிறாங்க, யா அல்லாஹ், யா அல்லாஹ், என்ன திருப்பி அனுப்பி விடாதே. யுத்தம் செய்து கொண்டிருக்கிறாங்க, நொண்டி காலோடு வாழ்ந்து போல் செய்து கொண்டிருக்கிறாங்க. வாயில வரக்கூடிய இந்த கடைசி நேரம் அவரது அப்ராஹிம் அவர்களுடன் இருந்த அதிகமான மக்கள் அவர்கள் பயந்து சென்று விட்டார்கள். சிலர்கள் அவனுடைய இப்பொழுது அப்துல்லாஹிப் சுபேர் ரதி அல்லாஹு அன்ஹும் தன்னுடைய தாய் அஸ்மாட்ட வருகின்றார்கள். வந்து கேட்கிறாங்க, எனது தாயே உங்கள்கிட்ட நான் வந்தேன், அஸ்தஷீரு, நான் உங்கள்கிட்ட மஷூரா செய்ய வந்தேன் சொல்லி. தாய் கேட்கிறாங்க, அப்துல்லாவே இந்த நேரத்தில் என்ன மஷூரா? மக்காவ சூழ அதாவது அவர்கள் பெரிய பெரிய அந்த இதால வீசிக் கொண்டிருக்கிறார்கள், கல்லால் எரிந்து கொண்டிருக்கிறார்கள், ஆயுதங்கள் வீசப்படக்கூடிய இந்த நேரத்தில் என்ன மஷூரா? வந்து கேட்டாங்க, தாயே இல்ல, என்னுடைய படையில் இருந்த ரொம்ப பேர் என்னிடத்தில் சென்று விட்டார்கள், இன்னும் சிலர்கள் அவனுடைய ஹஜாதுடைய படையோடு சேர்ந்துட்டாங்க, இன்னும் கொஞ்ச பேர் இருக்கிறாங்க, இன்றைக்கு நாளைக்கு அவங்களும் சேர்ந்துருவாங்க, அதனால ஹஜாதுடன் யூஸ் சொல்கின்றான். ஒரு பள்ளி கூட ஒரு பள்ளி கூட விழல்ல, புத்தியில எந்த ஒரு மாற்றமும் ஏற்படல. சொன்னாங்க, இன்னக்கு ஹக்கின் பக்கம் நீ மக்களை அழைக்கின்ற, நீ இருப்பதும் ஹக்கின் பக்கம், ஆனா எனக்கு வெட்கமாயிருக்குது, நீ இந்த மாதிரி வந்து கூறுகின்றாய், நீ இந்த ஹஜாதுடைய பேச்ச கேட்டா நீ நபீசல் அப்து அந்த மனிதர்களில் மிக மோசமானவனாக நீ ஆசிவிடுவாய் என்று சொன்ன நேரத்தில் ஹஜரத் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ், நான் இதை எதுக்கு கேட்டேன் சாயே, கடைசி நேரத்தில் நீங்க உறுதியா இருக்கிறீங்களா என்று பார்க்கத்தான் நான் கேட்டேன், அவர்களுடைய கேட்டாங்க, ஹஜ்ரத் அஸ்மா ரதி அல்லாஹு அன்ஹா, அப்துல்லாவே நீங்க இந்த யுத்தத்துல ஷஹீதாக வேண்டும் என்று விரும்புறீங்க, அதே வேளையில கவசத்தையும் அணிந்திருக்கிறீங்க, எனக்கு விரும்பல, ஒரு பக்கத்துல ஷஹாதத், மறுபக்கத்துல கவசம், இது எனக்கு விருப்பமில்லையே, எனக்கு விளங்கவில்லையே என்று சொன்ன நேரத்துல ஹஜ்ரத் அப்துல்லாஹிப் இப்னு ஜுபைர் சொன்னாங்க, அத்தா, நான் என்னுடைய உயிரை பாதுகாக்க கவசம் அணியாது, மாறாக இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய பட என்னை அவர்கள் பிடித்து விட்டார்கள் என்று சொன்னா என்ன சித்திரவதை செய்வாங்க, என்ன சித்தா சின்னமாக்குவாங்க, என்னுடைய கண்ணா காதா மூக்க அனுப்பி வைக்கிறேன். மேலான பெரியார்களே, கணவன்களே, சகோதரர்களே, இப்பொழுது சண்டை நடந்து கொண்டிருக்குது. ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு உக்கிரமா போர் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய படையிலிருந்து ஒருவர் என்ன செய்கின்றார், பெரிய ஒரு கல்ல தூக்கி ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் ரதி முழுவது அந்த நேரத்திலும் அவர்கள் கூறுகின்றார்கள், மூலமாக விழக்கூடிய ரத்தம் குழி கால பின்னங்கால விழாது, ஒலாக்கின் அலல் அக்தாமு தக்துரு துமாவு, எங்களுடைய காயங்களிலிருந்து விழக்கூடிய ரத்தமும் முன்னங்கால தான் விழும், அதாவது நெஞ்சை தான் நாங்கள் கொடுப்பதே தவிர புரிமையை காட்டி ஓடமாட்டோம் என்று சொல்லி அவங்க வீரமா சில கவிகளை பாடி அதில் அவர்கள் கொலை செய்யப்படுறாங்க. அவர்களை கொலை செய்து அவர்களுடைய உடல் அப்படி சிலுவையில் அறைந்து விடுகின்றார்கள். சமயத்தில் உதாரணத்தில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல சிலுவையில் அறைந்து விடுகின்றார்கள். மேலான பெரியார்களே, கணவன்களே, சகோதர்களே, இந்த செய்தியை கேள்விப்பட்டோம். அவர் அஸ்மாட கண்ணில் இருந்து ஒரே ஒரு சொத்து கண்ணீர் கூட வெளியே வர சொன்னாங்க. நான் என்ன மகா நான் எந்த மாதிரி தான் தருகை கொடுத்து வளர்த்தேன் என்று சொல்லி பல நாட்களாக சிலுவையில் அறியப்பட்டிருக்கின்றாங்க. கடைசி அவர்கள் வந்து அந்த அப்துல் மலிக்கப்படும் மறு என்று சொல்லக்கூடிய தேவருக்கு அனுமதி கேட்டு தன்னுடைய மகனுடைய ஜனாஜா 100 வயதை தாண்டிருச்சு, கண் பார்வை தெரியாது, சட்டம் தனியா என்ன செய்யறாங்க, தன்னுடைய மகனை தூக்கி கொண்டு மக்கள் அந்த மதீனாவுக்கு போறாங்க. தஸ்மா ரவி அல்லாஹு போய் அங்கே அடக்கம் செஞ்சு இன்னும் சில நாட்களாக அவர் தஸ்மா ரவி அல்லாஹு அவர்களும் அங்கே வசதாகி விட்டார்கள் என்ற சரித்திரம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எவ்வளவு துணிச்சல், எவ்வளவு தைரியம், அல்லாஹுடைய பாதையில உயிரை கொடுப்பதற்கு கூட அதாவது கவலைப்படல, யோசிக்கல. மேலான பெரியார்களே, கணவர்களே, சகோதரர்களே, நபியுடைய காலத்தில் இருந்த எல்லாருடைய நிலைமை மீதுதான் நபியவர்கள் கூட விரும்பல, என்னுடன் இருக்கக்கூடியவர்கள், என்னுடைய குடும்பத்தார்கள் என்னுடன் இருக்க வேண்டும் என்று சொல்லி நபியவர்கள் விரும்பல. நபியுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள், நபிக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், நபியர்கள் மிக அதிகமாக நேசித்தவர்களை கூட முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிவதற்கு தயாராக இருக்காங்க. சுருக்கமா சொல்கின்றேன், ஹிஜ்ரி 7 தான் ஹைபருடைய சண்டை நடக்குது. அந்த ஹிஜ்ரி 7 தான் ஹதரத் ஜாஃபர் பின் அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு ஹபஷா எத்தியோப்பியா இருந்து அவங்க வராங்க. ஆரம்ப காலத்துல மக்கள் இருந்து ஹிஜ்ரா செய்து சுமார் 13-14 வருஷத்துக்கு பின்னால ஹபஷாவில் இருந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. ஹதரத் ஜாஃபர் ரழியல்லாஹு அன்ஹு நபியவர்கள் ஹைபர்ல இருந்து மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறாங்க. ரெண்டு பேருமே வார நேரத்துல இடையில சந்திக்கிறாங்க. ஹைபர்ல முஸ்லிம்களுக்கு கிடைச்ச வெற்றி மாதிரி வேற எந்த யுத்தத்திலையும் கிடைக்கல. அந்த அளவுக்கு வெற்றிகள் கிடைச்சிச்சு. ஆயிரக்கணக்கான ஏக்கர் தோட்டங்கள், ஆயிரக்கணக்கான ஆடுகள், சுமார் 40,000 ஆடு, 1000 மேற்பட்ட ஒட்டகங்கள், இப்படி நிறைய கனிம பொருள்கள் கிடைத்தது. அந்த சந்தோஷத்தோடு மதீனாவுக்கு வராங்க. வார வழியில ஹதரத் ஜாஃபரை சந்தித்த உடனே நபியர்கள் ஹதரத் ஜாஃபர் முஆனக்கா செய்து சொன்னார்கள், எனக்கு விளங்கல்ல, ஹைபருடைய வெற்றிக்கு நான் சந்தோஷம் தரவா அல்லது ஜாஃபருடைய வருகைக்கு நான் சந்தோஷம் தரவா. ஹைபருடைய வெற்றியை விட ஹதரத் ஜாஃபர் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய வருகை நபி அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அது மாத்திரமல்ல, ஹதரத் ஜாஃபருடைய வருகை நபிக்கு மட்டுமல்ல முழு சஹாபாக்களுக்கும் விசேஷமா ஏழைகளுக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. இந்த ஹதரத் ஜாஃபர் அவர்களுடைய புனை பேரு அபுல் மசாக்கீ, மிஸ்கீன்களுடைய தந்தை. யாரு வந்து எதை கேட்டாலும் சரி இல்லன்னு சொல்ல மாட்டாங்க. சில நேரத்தில் வீட்டு கூட்டிட்டு போவாங்க, கொடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்ல, அந்த எண்ணெய் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய சக்தியை எடுத்து கொடுத்து அதை உடைச்சு கொடுப்பாங்க. இதுல ஏதாவது இருந்தா வலிச்சு நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. இவங்க மதீனாக்கு வந்த செய்தியை கேள்விப்பட்டு முழு மதீனாவாசிகளும் சந்தோஷப்பட்டாங்க. அது மாத்திரமல்ல, ஹஜர ஜாஃபரை பார்த்தா நபியை பார்க்கிற மாதிரி இந்த உலகத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாதிரி 5 பேர்கள் இருந்தாங்க நபியுடைய காலத்துல. அதுல விசேஷமா ஹஜரத் ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு கிட்டத்தட்ட 100 முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாதிரியே இருந்தாங்க. அதே மாதிரி தான் ஹஜரத் ஜாஃபர் ரழியல்லாஹு அன்ஹு நபியவர்களை மாதிரி இருந்தாங்க. மதீனாக்கு வந்தோடனே எல்லாத்துக்கும் சந்தோஷம். ஹிஜ்ரி 7 தான் வந்து சேர்ந்தாங்க. ஹிஜ்ரி 8 ஜோர்டான்ல மூத்தாவுடைய சண்டை நடக்க போகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது அனுப்பி வச்சு யாரு, தன்னுடைய உயிருக்கு உயிரா நேசித்த தன்னுடைய வளர்ப்பு மகன் ஹஜரத் ஜெயத் பின் ஹாரிஸா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அமீராக்குறாங்க. அவர்கள் ஷஹீதாக ஆகனா ஜாஃபர் பின் அபி தாலிப் அமீராக இருப்பார், அவரும் ஷஹீதாக ஆனா அப்துல்லா பின் ரவாஹா அமீராக இருப்பார். சுருக்கமாக கூறுகின்றோம், ஆக 3 பேர்களை நபி அவர்கள் அமீரா நியமிக்கிறாங்க. ஹிஜ்ரி 8 போறாங்க, ஹிஜ்ரி 7 மதீனாக்கு வந்தாங்க. ஒரு வருடம் கூட நபி அவர்களுடன் பூரணமாக இருக்கல. ஹஜ்ரத் ஜாஃபர் பின் அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 8 என்ன செய்றாங்க, மூத்தாக்கு வந்து ஜெயத் பின் ஹாரிஸா ரழியல்லாஹு அன்ஹு நபியுடைய வளர்ப்பு மகன், ஆண் குழந்தைகள் எல்லாம் சின்ன வயதில் இறந்துட்டாங்க, தன்னுடைய சொந்த மகன மாதிரி காசத்தை கொட்டி வளர்க்கப்பட்டவர் தான் ஹஜ்ரத் ஜெயத் பின் ஹாரிஸா ரழியல்லாஹு அன்ஹு. சிறு வயதில் அவங்க ஷஹீதாங்க. இப்பொழுது ஆண் குழந்தைகள் எல்லாம் சின்ன வயதில் இறந்துட்டாங்க, தன்னுடைய சொந்த மகன மாதிரி காசத்தை கொட்டி வளர்க்கப்பட்டவர் தான் ஹஜ்ரத் ஜெயத் பின் ஹாரிஸா ரழியல்லாஹு அன்ஹு. சிறு வயதில் அவங்க ஷஹீதாகிட்டாங்க. இப்பொழுது தன்னுடைய சிறிய தந்தையுடைய மகன் ஹஜ்ரத் ஜாஃபர் பின் அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க கொடிய கையில் ஏந்தினாங்க. ஏந்தின நேரத்தில் சமஸ்தலஹு ஷைத்தான் உருவமடித்து வருகின்றான். உலகத்தில் அவர்களுக்கு உற்சாகம் ஊட்டுகின்றான். ஜாஃபரே, இவ்வளவு காலம் நீ ஹபஷால இருந்துட்டு இப்பதான் மதீனாக்கு வந்த, உன்னுடைய மனைவி அழகானவள், உனக்கு சிறிய சிறிய குழந்தைகள், எந்த நேரத்தில் நீ என்ன செய்ய போறா, எந்த நேரத்தில் நீ உயிரோட போகணும்னு சொல்லி வஜால இமன்னி வீசி துனியா துனியால் ஆசையூட்டுகின்றான், ஆர்வமூட்டுகின்றான். அந்த நேரத்தில் தான் ஹஜரத் ஜாஃபர் பின் அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், தன்னுடைய குதிரையுடைய 4 கால்களை அறுத்தவர் ஜாஃபர் பின் அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு. இது இருந்த என்னுடைய மனைவி மக்களை பார்க்க வேண்டும் என்று ஆசை வந்திருந்தே 4 கால்களை மறைத்துட்டு இப்ப அவர்கள் வேகமா ஓடுறாங்க.
அன்சாபுஹா அலையா இந்த அசைத்துஹா ஜெராபுஹா யா
சீர்க்கம் எவ்வளவு சமீபமாக இருக்குது, எவ்வளவு நெருக்கமா இருக்குது, அது எவ்வளவு மனமுள்ளதா இருக்குது, அதனுடைய நீர் எவ்வளவு மதுரமா இருக்குது, ரூம் ரூம் கட்டான அதாபுகா, இதோ ரோமர்கள் அறியக்கூடிய நேரம் வந்துவிட்டது, அவர்களை கொலை செய்து எண்ணிய கடமையாக ஆகிவிட்டது என்று சொல்லி வேகமா அந்த களத்தில் குதிக்கிறாங்க. அவர்கள் வலது கையில கொடி, எடுது கையில வாள், வலது செய்ய வெட்டப்பட, எடுது செய்யால கொடிய பிடிக்கிறாங்க, எடுது செய்யும் வெட்டப்பட, அவர்களுடைய வாயால குதத்தால சேர்ந்து கொடிய பிடிக்கிறாங்க. கொஞ்சம் யோசிக்கணும், நான்கு சமயத்துல சின்ன சத துண்டு வெட்டிப்பட்ட எங்களால தாங்கல, மூணு கை வெட்டப்பட்டிருச்சு, ரெண்டு கையும் வெட்டப்பட்டிருச்சு, இப்பொழுது அதாவது புதுத்தாலையும் வாயாளர் பேச்சு கொடிய தாங்கி பிடிக்கிறாங்க. பின்னால் ஒரு காதகன் வந்து அவருடைய முழு உடம்ப இரண்டாக கிழித்து விடுகின்றான். மேலான பெரியார்களே, சகோர்களே, எழுதிய உடனடி அல்லாம் சுபானா நபி சல்லாஹ் அலி தலைவர்களுக்கு எட்டி வைக்க நபி சல்லாஹன் சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் சொன்னாங்க, கொலை செய்யப்பட்டுட்டார் என்று சொல்லிட்டு ஆறுதலுக்காக வேண்டி அவருடைய வீட்டுக்கு போறாங்க. அவருடைய மனைவி ஹஜரத் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹு, முதல் சொன்ன அந்த அஸ்மா அல்ல, இது வேற ஒரு அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா, அவருடைய வீட்டுக்கு போறாங்க. ஹஜரத் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா இவருடைய கணவனுக்கு ரொம்ப நாளாக ஆகுது, அவர் வரக்கூடிய நேர சமீபத்திற்குன்னு சொல்லி மாவை உள்ள பெருந்து மாவை நல்ல முறையில் அரைச்சு ரொட்டி சுத்தத்துக்கு தயார், குழந்தைகளை குளிப்பாட்டி புதிய ஆடைகள் அணிவித்து அந்த குழந்தைகளுடைய தலையில எண்ணெயெல்லாம் பூசி அவர்களுக்கு ஆடை அணிவித்து கணவன் இந்தோ நாளையோ வரையான சொல்லி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலத்துல நபியர்கள் அங்க போனாங்க. போய் சொன்னாங்க, என்னுடைய குழந்தைகள் அனுப்புன்னு சொல்லி சொன்னாங்க, இதோ நபி அங்க வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த குழந்தைகள் ஓடி ஓடி வந்து நபியர்களுடைய மடியில் உட்கார்ந்துருச்சு. இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்கள் இருந்த அப்படி கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கு. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, ஹஜரத் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், ஜாஃபருடைய நிலம் என்ன, இந்த குழந்தைகளுடைய தந்தை என்ன ஆகிவிட்டதுன்னு சொன்ன நேரத்தில் சொன்னாங்க, ஜாஃபர் ஷஹீதாகி விட்டார், அவருடைய ரெண்டு கைகளும் வெட்டப்பட்டு இந்த அளவுக்குன்னு சொன்னா, லகத ரஐத்து ஜாஃபரன் ஃபில் ஜன்னா யஸீரு ஃபில் ஜன்னத்தி பைன ஜிப்ரயீல் வ மீகாயீல், நான் ஜாஃபர் இதோ என்னுடைய கண்ணால கண்டேன், அவர் சுவர்க்கத்தில் ஜிப்ரயீல் மீகாயீல் ரெண்டு பேருடைய உதவியிலால சுவர்க்கத்தில் பறந்து கொண்டிருப்பதை இதை நான் கண்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வராங்க. இந்த செய்தி சொன்ன உடனே அந்த குழந்தைகளையும் கண்டு மாதிரி ஆசித்தாங்க. அந்த மனைவி ஒன்றுமே பேச முடியாம நிலான பெரியார்களே, சகோதரர்களே, அதில் ஜாஃபரை கண்டு நினைக்க வயது 33, அவர்களுக்கு 33 மனைவி கேட்டிருக்க வயது இருக்கும். இந்த அளவுல அனைத்தையும் அவர்கள் விட்டத்துக்கு தயார் என்ன, மேலே உலகத்துக்கு இந்த வீண் போய் சேரணும். நிலான பெரியார்களே, கணவன்களே, சகோதரர்களே, இவ்வளவு பெரிய பெரிய தியாகங்களை மனைவியுடன் வாழக்கூடிய அந்த சந்தோஷத்தை குழந்தைகளுடன் ஆடிப்பாடி சந்தோஷத்தை விட்டாங்க என்ன, எல்லா மக்களுக்கு இந்த பீன் போய் சேரணும்னு சொல்லி அவ்வளவு பெரிய தியாகத்தை சிந்தித்தான். இந்த பீன் எங்க கையில ஒப்படைச்சாட்டாங்க. ஆனா நீங்கள் யோசிக்கிறோம், 440 நாள் போன, 404 மாசம் போன, என்னுடைய கடையை பார்க்கிறது யார், என்னுடைய வீட்டை பார்க்கிறது யார், என்னுடைய குழந்தை குட்டிகளை கவனிக்கிறது யார், மேலான பெரியார்களே, கணவன்களே, சகோதரர்களே, ஆனா நிலைமை எப்படி ஆகிருச்சுன்னு சொன்னா, செய்ய வேண்டும் என்று உழைப்ப சரிவர செய்ய வேண்டிய முறை தெரிந்தாங்க செய்யாததுனால நம்முடைய சகோதரர்கள் என்ன செய்யறாங்க, வேறு மதத்தனக்கு சென்று கொண்டிருக்கிறாங்க, ஒரு வீட்டுல பிறக்கிறாரு, பிறக்க நிலத்துல முஸ்லீமா, வளர்ந்த நிலத்துல முஸ்லீமா வளர்றாங்க, வளர்ந்தவருக்கு பின்னால நம்முடைய எத்தனையோ இஸ்லாமிய ஆண்கள் அந்நிய பெண்களோடு வாழ்க்கை நடத்திக் கொண்டிருக்கிறாங்க, நம்முடைய எத்தனையோ இஸ்லாமிய பெண்கள் வருட கணக்கில் அந்நிய ஆண்களுடன் வாழ்க்கை நடத்திக் கொண்டிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, தீனுடைய ஒழிப்பு செய்யப்படல, தீனுடைய ஒழிப்பு முயற்சி சரிவர செய்யாததுனால நம்முடைய குடும்பத்துல பரம்பரை பரம்பரையா முஸ்லீம்களாக வாழ்ந்தவங்க இஸ்லாத்துட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. வேளாண் பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, இதை இன்னும் நாங்க வைக்கிட்டோம்னு சொன்னா எதிர்காலத்தில் எங்களை ஜெனரேஷன் எங்க சந்தைகளுடைய நிலைமை, நம்முடைய மகன் மகன்மார்களுடைய நிலைமை என்ன என்று சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நாலா பக்கத்தில் சுற்றினாக்கள் பட்டாதுகள் பாவங்கள் ஒவ்வொரு நாளும் மழை கொண்டே போகின்றது. நிலான பெரியார்களே, கணவன்களே, சகோதரர்களே, குறைந்த பட்சம் நாம் நம்மை நம்முடைய மனைவி குழந்தைகளையாவது ஜீவுக்குள்ள வைக்கணும்னு சொன்னா இந்த பிரிதமான உழைப்பை இந்த அளவுக்கு மிகுந்த தியாகத்தோட செஞ்சோம்னா பெரிய ஒரு மாற்றத்தை காணலும். அதனால நம்முடைய காலங்கள நேரங்களை கொடுத்து அவசர அவசர அல்லாஹுடைய பாதையில இருக்கிறது பொறுத்து நாங்கள் எல்லாம் தயாராகவேமா. ஒரு மூணாவது வாழ் எடுத்து கொண்டு போகணும். வெகு விரைவில் அந்த காலம் வரை இப்ப நாங்க பாக்கிற நேரத்தில் ஒரு காலம் ஒன்று வரும், அந்த காலத்துல நிச்சயமா யுத்தம் வரும், முஸ்லீம்களுக்கும் காவிர்களுக்கும் மத்தியில் வரும். அதுக்கு முன்னால முதல்ல நாங்க நஷ்டோடு பேர் செய்யணும் தானே, இது நஷ்டோடு பேர ஜிஹாத், நஷ்டோடு பேர் யுத்தம் தான். விஷயத்துல ஹக்கான வேலை உண்மையான வேலை 10 வருஷமா 15 வருஷமா 20 வருஷமா நான் பயம் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். எங்க மஹல்லாக்கு ஜமாத்து வந்து கொண்டே இருக்கிறது, லண்டன்ல இருந்து, அமெரிக்கால இருந்து, வெளிநாட்டு ஜமாத்துகள் வருது. எங்க வீட்டுக்கு அடிக்கடி சூசியில மூணு கஸ்ட்ல வந்து கொண்டே இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் தனிமையில் உட்கார்ந்து யோசிங்க, நான் இந்த வேலைக்கு என்ன செஞ்சிருக்கேன், அல்லாஹ்வுடைய தீனுக்கு இதுவரைக்கும் நான் என்ன தியாகத்தை செஞ்சேன், எவ்வளவு பணத்தை செலவழித்தேன், எவ்வளவு நேரத்தை செலவழித்தேன் சொல்லி தயவு செய்து கொஞ்சம் யோசிச்சு இதுக்கு பின்னால கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன். நம்முடைய நியத்துகளை கபீர் செய்து நோய்த்து வரைக்கும் இந்த வேலை உச்சகாமத்து கலாசோடு போவதற்கு நம் அனைவர்களுக்கும் தோசி செய்வாங்க.